வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் கழிவு நீரை பற்றி த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்தும் நாடகத்தை கேட்கலாமா? வாங்க நேர்களே.
அமராவதி ஆறு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஆற்றின் பக்கத்துல புல்வெளி நிறைந்து அழகா இருந்தது. அமராவதி ஆறு இருக்கிறதுனால அந்த கிராமமே அழகா இருக்குது. அந்த ஆற்றின் நீர் அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. அமராவதி ஆற்றின் மேலிருந்து கீழே பார்த்தா ஒவ்வொரு தெருவும் வீடும் அவ்வளவு அழகா நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு சிறிய தொழிற்சாலை இருந்துச்சு. அந்த தொழிற்சாலையில் 100 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன வேலைனா, துணிக்கு சாயம் போடுற பற்றை. அந்த சாய பற்றுக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டது. அந்த பற்றையின் முதலாளியாக ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேரு கமலா. ஒரு நாள் சாயந்தரம் முதலாளி அம்மா வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் முதலாளியை பாக்குறதுக்கு தொழிற்சாலையின் மேலாளர் வந்தார். அதே நேரத்தில் கமலம்மாவின் மகள் வடிவுக்கரசி கையில் ஒரு புத்தகத்தோடு அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்தாள்.
வணக்கம் அம்மா.
வா தேவகி, உட்காரு. இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி இருந்துருச்சு? வேற ஏதாவது செய்தி இருக்கா?
வேலையெல்லாம் நல்லாதான் நடந்துச்சு. ஆனா
என்ன நீ இப்படி இழுத்து சொல்ற? ஏதாச்சும் விஷயம் இருக்கா?
ஒண்ணு இல்லம்மா. இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் வந்து நம்ம தொழிற்சாலைய பார்வையிட்டாங்க. நம்முடைய தொழிற்சாலையில இருந்து வெளியேறும் கழிவை பார்வையிட்டாங்க. அவை எல்லாமே அமிலம் கலந்தவை என்பதால் அதை பற்றி தீவிரமாக ஒரு முடிவுக்கு வேற வர வேண்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா.
அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
நான் அதை பத்தி விளக்கமா ஒண்ணுமே சொல்லலம்மா. உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு நான் ஒண்ணுமே சொல்லல.
அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து நீங்களே அனுப்ப இருக்கலாமே. இது வேற புதுசா இருக்கு. ஏனா மாசு கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏற்கனவே நன்கொடைன்னு நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கு வேற காசு கொடுத்துட்டே இருக்கோம். இதெல்லாம் காசுக்காகத்தானே வர்றாங்க
அம்மா? அவங்க சொல்றதுல எல்லாம் உண்மை இருக்கு. நம்முடைய தொழிற்சாலை கழிவுகளில் அமில பொருட்கள் தானே கலந்திருக்கு. அது வெளியே வர்றதுனால மக்களுக்கு தானே கெடுதல் வருது.
அம்மா வடிவு, இத பத்தி ஒண்ணு உனக்கு தெரியாது. உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் நீ பாரு.
அம்மா, இத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். அதுல மாசு கட்டுப்பாடை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க. அதனால எனக்கு எல்லாம் தெரியுமா.
உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது மகளே. நம்முடைய சாய பற்றியில் சாய நீரை வெளியேற்றாம இருந்தால் நம் தொழிற்சாலை எப்படி நடக்கும்? சாயத்தொழில் என்றாலே ரசாயன கலவை இருந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம் கம்பெனியை நம்ம பூட்டணும். அப்படி பார்த்தா நம்ம சாப்பாட்டுக்கு பிச்சைதான் எடுக்கணுமா?
அம்மா, நம்ம பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா பல உயிரை கொல்ற வேலையை தான் நாம செய்யறோம்.
தேவகி, இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டு இருக்கா. இவளை படிக்க வச்சதே பெரிய விஷயம், ஆனா இப்படி பேசிட்டு இருக்கா.
சின்ன பிள்ளை தானம்மா, ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதா சொல்றா. வேற என்ன செய்வா? இந்த காலத்துல படிக்கிற பிள்ளை எல்லாமே இப்படித்தாமா, எதையோ சாதிக்க போறேன்னு நினைச்சுக்கிறாங்க. வடிவு, நீ நல்லா படிமா. நீ நல்லா படிச்சு துணிகளுக்கு வேண்டிய படம், வண்ணம் ஆகியவற்றை எல்லாமே சொல்லித்தரும் பொறியியல் கல்லூரியில படி. அதன் பின் ஒரு சிறந்த பொறியியல் வல்லுநராக நம்ம தொழிற்சாலையில பணி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வேணா நம்ம தொழிற்சாலைய பெரிதாக்கி விடலாம். அது வரைக்கும் எப்படியோ ஓடட்டும்.
நீங்க சொன்னதெல்லாம் நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம் தொழிற்சாலையில் இருக்கும் கழிவு நீரை அகற்றுவதற்கு வழி கண்டுபிடிக்கணுமே. அதை நீங்க முதல்ல செய்யுங்க.
வடிவு, நீ எனக்கு முதலாளியா வரும்போது பாத்துக்கலாம். ஆனா இப்போது நாங்க கழிவை அகற்ற நல்ல வழியை தான் நாங்க செஞ்சிருக்கோம். அதனால யாருக்குமே எந்த விதமான தொல்லையும் வராது.
மேனேஜர் சார், கழிவு நீரை எப்படி தொழிற்சாலையிலிருந்து நீக்குறீங்க?
இது ஒரு ரகசியம். நீ உன் படிப்பை மட்டும் பாரு.
அமராவதி ஆற்றின் கீழே இருக்கும் ஒரு கிராமம் தான் முல்லைக்காடு. அந்த கிராமத்தில் தான் மணிமேகலின் வீடு. அமராவதி ஆற்றுக்கும் முல்லைக்காடு கிராமத்துக்கும் நடுவிலே தான் அரசினர் மேல்நிலை பள்ளி அமைந்திருக்கு. இரு கிராமத்து மாணவருக்கும் அப்பள்ளி பொதுவாக இருந்தது. மணிமேகலை நடந்து சென்ற பாதையை ஒட்டி ஆறு தவழ்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றில் இப்போது வெள்ளமே வருவதில்லை. அதுக்கு மாறாக கரை ஓரங்களில் நீர் பாய்ந்து சென்றது. அந்த நீர் ஓட்டத்தை கவனித்துக் கொண்டு மணிமேகலை நடந்து வந்துட்டு இருந்தாள். ஆற்று நீரில் நிறம் மாறுவதை அவள் கவனித்தாள். அதுல கரையோரம் சென்ற நீரோட்டத்தில் பாதி தெளிவாகவும் மறுபாதி கலங்கிய நிறத்துடனும் அவள் பார்த்தாள். தண்ணீரில் நிறம் மாற்றமா? இதுவரை நம்ம படித்ததில் ஆற்று நீர் நிறம் மாறுவதை பற்றி படித்ததே இல்லை. இது ஆச்சரியமாக இருக்குது.
இந்த சமயத்தில் தான் வடிவு சைக்கிளில் வந்துட்டு இருந்தா.
மணிமேகலை வந்துட்டியா?
ஆமாம், நான் அப்போவே வந்துட்டேன்.
ஏன் ரொம்ப கவலையாக இருக்க?
ஒன்றும் இல்லை.
அப்புறம் என்ன?
ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மாதிரி இருக்குது.
என்ன இருந்தாலும் சொல்லு, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்.
நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனாலும் எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. நேத்து ராத்திரியில் எங்க அப்பா மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. அத குழம்பு வச்சு நைட் எல்லாருமே சாப்பிட்டோம். ஆனா விடியகாலை பார்த்தா என் தங்கச்சிக்கு வயிற்றுப்போக்கும் காய்ச்சலமா இருந்துருச்சு. பக்கத்துல உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுதான் பிரச்சனை.
அப்படியா? உங்க அப்பா எப்படிப்பட்ட மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க?
நான் அதை பற்றி கேட்கவே இல்லையே.
மணிமேகல, நீ ஆஸ்பத்திரிக்கு தானே போற? நானும் உன் கூட வரேன். நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் லீவ் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா?
ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிளில் போயிட்டாங்க.
ஏன் மணிமேகல, நம்ம ஆற்றுல வெள்ளமே வர்றதில்லையே.
அதைத்தான் நம்ம படிச்சிருக்கோமே. மரம் இருந்தால் தானே மழை வரும், மழை இருந்தால் தானே ஆற்றுல தண்ணி வரும். வடிவு, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீ கோபிச்சுக்க கூடாது.
என்ன சும்மா கேளு.
உங்களோட சாயப்பற்று இருந்த இடத்துல பெரிய ஒரு காடே இருந்துருச்சு, நீ அது மறந்துட்டியா? அந்த காடே, ரிப்பீட், அந்த காட்டை அழிச்சுட்டானே நீங்க பெரிய கம்பெனியே கட்டியிருக்கீங்க.
ஆமாண்டி, நீ சொன்னதெல்லாம் சரிதான்.
நான் காலையில நடந்து வரும்போது ஆற்று நீரை பார்த்தேன். அதை நீயும் கொஞ்சம் உத்துப்பாரு.
ஆற்று நீர் நிறம் மாறியதை இருவரும் பார்த்தாங்க.
தெளிந்த நீரில் இருந்த மீன்கள் துள்ளி குதிச்சு ஓடுவதை பார்த்தாள். ஆனால் நிறம் மாறிய நீரில் சென்ற மீன் இறந்து கிடந்ததையும் பார்த்தாள்.
ஏ வடிவு, இந்த மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்கு.
ஏன்னு எனக்கு தெரியல, ஏதோ நான் ஓரளவு உணர்றேன்.
வடிவு, நீ என்ன உணர்ற?
தவறு எல்லாம் எங்க மேலதான் இருக்கு.
உங்க மேல என்ன தவறு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே.
அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம தங்கச்சியை பார்க்கலாமா?
ரெண்டு பேரும் நடந்து போகும்போது அந்த ஆற்றுல ஒரு ஐயா குளிச்சுட்டு இருக்காங்க. அவரு ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கமும் போய் அவரு மறுபடியும் குளிக்கிறாரு.
வடிவு, ஏன் இந்த ஐயா ரெண்டு பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க?
இரு, நான் கேட்டுட்டு வரேன்.
ஐயாவை சந்திக்க வடிவு போறாங்க.
வடிவு, ஐயா பார்த்துட்டு வந்துருச்சு தானே? அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட?
நான் போய் பார்த்தேன். ஐயா ஏன் ரெண்டு பக்கம் குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னாங்க, அம்மா நீயே வந்து பாருமா.
அந்த ரெண்டு பேருமே ஆட்டில் இறங்கி போறாங்க. அந்த நீரை மோந்து பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த நீர் துர்நாற்றம் அடிக்குதுன்னு தெரிய வந்துச்சு.
மணிமேகலையும் வடிவும் நேரா வீட்டுக்கு போறாங்க.
அம்மா, பாப்பா எப்படி இருக்கா? அம்மா, நேத்து எங்கிருந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க?
ஆற்றங்கரைய ஓரத்துலதான் மீன் ஏதோ ஒதுங்கி இருந்துச்சாமா. அதை தான் அவங்க எடுத்து அவரு வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு.
அந்த மீன் உயிரோடு இருந்துச்சாமா?
நான் சரியா அதை கவனிக்கவே இல்லம்மா.
அம்மா, டாக்டர் பாத்தீங்களா?
ஆமாமா, பாத்துட்டு வந்துட்டேன்.
அம்மா, பாப்பாக்கு எதனால வயிற்றுப்போக்கு காய்ச்சல் வருதுன்னு டாக்டர் சொன்னாங்க.
பெருசா ஒண்ணு சொல்லலம்மா, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுலதான் ஏதோ நச்சுத்தன்மை கலந்துருக்குன்னு டாக்டர் சொன்னாரு.
மணிமேகலையும் வடிவும் பள்ளியில் இருக்கிற இயற்கை கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் முதல்ல தலைமை ஆசிரியர் பேசுனாங்க. அதற்கு பின் பேராசிரியர் பேச வந்தாங்க.
வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு மாசுபாடு பற்றி தான் பேச போறேன். இந்த மாசுபாடு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் உங்களோட ஊரை பொறுத்தவரை நீர் மாசுபாடு ஏற்பட்டு கொண்டிருப்பதை அனைவரும் அறிய வேண்டும். அதுல ஆற்று நீரும் மாசுபட ஒரு வழியாக இருக்குது.
அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பாய்ந்தொடிகிற நீர் எப்படி மாசுபட முடியும்? அதற்கிடையே நீர் இல்லையே.
நல்ல கேள்விதாம்மா. அதை பத்தி தான் நான் ஒரு செய்தியா நான் உங்களுக்கு காட்டுறேன். பவானி ஆற்றை தடுத்து பவானி சாகர் அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த பவானி சாகரை அடுத்து சாய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டுள்ளன. அந்த தொழிற்சாலையின் கழிவு நீர் ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிணற்று நீரின் நிறம் மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஆற்றில் மீன்கள் மடிய தொடங்கிவிட்டன. அது பற்றி மீனவர்கள் புகார் எழுப்பினர். ஆற்றில் நீர் குறைவாக வரும் நேரத்தில் பிடிக்கப்படும் மீன்கள் சாப்பிடுவதற்கு உரியவை அல்ல. அவற்றுள் சல்பர் அமில் வாடை அதிகமாக காணப்படுகிறது. படங்களுடன் விளக்கப்பட்டிருந்த செய்தியை வடிவு முன்னே சென்று நன்றாக உற்று நோக்கினாள். அவளுக்கு ஒரு உண்மை விளங்கிவிட்டது.
அந்த நேரத்தில்
வடிவு, இந்த செய்தியை நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீயும் ஒரு சாய தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடியவர். நீ எதிர்காலத்தில் நல்ல பணி செய்ய இந்த செய்தி மிகவும் உதவியாக இருக்கும்.
நீங்க சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் அம்மா. எங்களுடைய சாய தொழிற்சாலையில் கழிவு நீர் எங்க போகுதுன்னு தெரியல. அதை நான் முதல்ல கண்டுபிடிக்கணும்.
அன்னைக்கு ஸ்கூல் விட்டு போகும்போது வடிவு மணிமேகல்கிட்ட சொன்னாள், நாளைக்கு நீ அம்மாட்ட சொல்லிட்டு ஸ்கூல் பக்கம் வந்துருமா?
நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீ அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வெளியே வந்து நில்லு, நானும் வந்துருவேன்.
எதுக்கு நான் வரணும்? நான் நாளைக்கு வந்துட்டு சொல்றேன்.
மறுநாள் காலையில் 10 மணிக்கு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்தாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்தாங்க.
எங்க போறோம் வடிவேனம்மா? வா, நான் சொல்றேன்.
கொஞ்ச தூரம் நடந்து ஒரு டீ கடையை பார்த்தாங்க.
மணிமேகல நில்லு, நான் ஏதாச்சும் தீனி வாங்கிட்டு வரேன்.
டீ கடைக்கு உள்ளே போன வடிவு அங்க 4-5 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தத கவனிச்சா.
அங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. டே, நம்ம சாயப்பட்டற இந்த வாரமோ அடுத்த வாரமோ மூட போறாங்க, நீ கேள்விப்பட்டியா?
இந்த முதலாளி அம்மாக்கு வேற வேலையே இல்ல, நம்ம வயித்துல போய் மண்ணடி போடுறாங்க.
எதனால நம்ம சாயப்பட்டற மூட போறாங்க?
ஒரு சுகாதார வசதி இல்ல, இப்போது மாசு கட்டுப்பாடு செய்ய சொன்னா அதையும் செய்ய மறுக்கிறாங்க. கழிவு நீரை எப்படியோ கடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல காரியம் செய்தா என்ன?
கழிவு நீரை எப்படி வெளியேற்றணும்னு தெரியுமா?
அதை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அது ஒரு ரகசியமா தான் இருக்கும்.
அம்மா கொஞ்சம் நில்லுங்க.
என்னம்மா? என்னம்மா?
ரிப்பீட். அம்மா, என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க முதலாளியின் மகள். அம்மா, நான் உங்களிடம் ஒண்ணு கேக்குறேன்.
ஏமா, என்ன கேட்கணும்?
நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன். நம்ம சாயப்பட்டறையில இருக்கிற கழிவு நீரை பத்தி நீங்க கடையில பேசுனீங்க. அந்த கழிவு நீரை எங்க தான் கொண்டு போய் விடுறாங்க?
அத நான் எப்படி சொல்றதுமா? இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? நீ படிச்ச பிள்ளை, கொஞ்சம் காதை கொடுத்தாது கேளுமா. மெதுவா தான் சொல்லுவேன். அந்த அம்மா ஏதோ வடிவு கிட்ட காதுல சொன்னாங்க. அத மணிமேகலை கூட கேட்கல.
ரொம்ப நன்றிமா.
மணிமேகலையும் வடிவோம் மலையடிவாரத்துக்கு போறாங்க.
மலையடிவாரத்துக்கு போக போக தண்ணீர் இறைச்சல் சத்தம் கேட்டுச்சு. ஒரு சிறிய அருவி வீழ்வது போல சத்தம் இருந்தது. ரெண்டு பேரும் மலையடிவாரத்துக்கு ஒரு பாறைக்கு மேல் ஏறி கீழே பார்த்தாங்க. அப்பதான் அந்த அருவியில் வீழ்கின்ற தண்ணீரின் நிறம் கருச்சிவப்பாக வருவதை ரெண்டு பேரும் பார்த்தாங்க. பக்கத்துல சிமெண்ட் பலகையால் மூடப்பட்ட ஒரு காவாய். அந்த காவையை பின்தொடர்ந்து ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம சாயப்பட்டறைன்னு. மணிமேகலை அந்த தொழிலாளி அம்மா சொன்னது உண்மையாயிடுச்சு. மறுநாள் காலையில் வடிவு புகார் மனுவை எழுதி கலெக்டரிடம் கொடுத்தார். ரெண்டு நாள் முடிச்சு கலெக்டர் வந்து அந்த சாயப்பட்டறைய பார்வையிட்டார். வடிவின் அம்மாவை கூப்பிட்டு அந்த கழிவு நீரை பற்றி எடுத்து சொன்னாங்க. ஆற்றில் கழிவு நீரால் ஊர் மக்களுக்கு நிறைய நோய்கள் வருதுன்னு கலெக்டர் எடுத்து சொன்னாங்க. அப்பதான் வடிவின் அம்மா தன் தப்பை உணர்ந்தார். ஒரு சில நாட்களில் கழிவு நீர் தொட்டி அமைச்சு அந்த கழிவு நீரை சுத்திகரிச்சு மறுபடியும் சாயப்பட்டறைக்கு உபயோகப்படுத்திட்டாங்க. வடிவினாலையும் மணிமேகையினாலும் அமராவதி ஆற்றுக்கும் 2 கிராமத்துக்கும் விடிவு வந்தது.
நேர்களே, இவ்வளவு நேரமா கழிவு நீரை பத்தி நாடகத்தை கேட்டோம் அல்லவா? இப்போது கழிவு நீர் கழியுங்கள் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்கலாமா? கழிவு நீரை கழியுங்கள். நம்ம சுற்றுச்சூழலை சீர்கெடுப்பது கழிவு நீர் பெரும் பங்கு வகிக்குதாமா. எப்படி நம்ம குப்பை மூலமாக நோய் பரவுகிறதோ அதே போலதான் கழிவு நீரின் வாயிலாகவும் நோய் வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு சுற்றிலும் கழிவு நீர் தேங்காம பார்த்துக்கொள்ளணும். சாக்கடை கொசுக்களில் பிறப்பிடம் என்பதால் சாக்கடையில் நீர் தேங்காமல் கவனிக்கணுமாமா. நம்ம வீட்டு சாக்கடைய அடைப்புகளை அப்போதே சுத்தப்படுத்தி தேங்காம பாதுகாத்து கொள்ளணுமா. பெருநகரங்களில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் பாதாள சாக்கடைக்கு வீட்டு சாக்கடை நீர் செல்லுமாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். திறந்தவெளி சாக்கடையில் கழிவு நீர் தங்க விடாமல் கவனமாக பாதுகாத்து கொள்ளணும். கழிவறைகளை பயன்படுத்தும் போது மட்டும் தண்ணீர் சிக்கனம் பார்க்காதீர்கள். தாராளமான தண்ணீர் ஊற்றுங்கள். மலம் கரைந்து பாதாள சாக்கடைக்கு சென்றுவிடும். குறைவாக தண்ணீர் ஊற்றினாலே கழிவு நீர் சரியானபடி வெளியேறாது. அது மட்டும் இல்ல, அடிக்கடி செப்டிக் டேங்குகள் கழிவு நீர் ஊர்த்தி கொண்டு அப்புறப்படுத்த வேண்டியதாகும். நம்ம வீட்டை சுற்றி சாக்கடை ஓடுகிறதா? எச்சரிக்கை: நோய் வருவதற்கு முன்பே கழிவு நீரை கவனமாக சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மழைக்காலத்துல வீடு வாசல்களில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து கொண்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. குப்பையை சுத்தம் செய்ய வீட்டுக்கு வீடு ஒன்றுபட்டு ஒரு நபரை பணியில் அமர்த்துவது போலவே கழிவு நீரை அப்புறப்படுத்துவதும் ஒருவருக்கு வேலை தரலாம். வீடுகளில் பாத்திரம் கழுவுகின்ற தண்ணீர், கை கழுவுகின்ற தண்ணீர் போன்றவற்றை ஒரு வாளியில் அல்லது தொட்டியில் சேகரித்து வெகு தூரத்தில் கொண்டு போய் கொட்டலாம். இத்தகைய கழிவு நீர் சிறந்த இயற்கை உரம் போன்றது. அப்படியே ஒருவேளை சாக்கடைக்கு செல்வதாக வைத்துக் கொண்டால் அடிக்கடி சாக்கடையை சுத்தம் செய்யுங்கள். பிளாஸ்டிக் காகிதங்கள், குப்பைகள் போன்றவை சாக்கடைக்குள் விழாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பெரும்பாலான சாக்கடைகளில் அடைப்பினை ஏற்படுத்துவதை இவைகளாக இருக்குது. சாக்கடை திறந்து கிடப்பதன் மூலம் கொசுக்கள் பல்கி பெருக ஏதுவாகும். எனவே சுத்தப்படுத்தும் போது திறந்து விட்டு அதன் பிறகு சாக்கடைகளை மூடி வைப்பது மிகவும் நல்லதாகும். கூடுமானவரை திறந்தவெளி கழிப்பிடங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நவீன கழிப்பறைகளாக மாற்றியமைப்பது சுற்றுப்புற சுகாதாரத்திற்கு பெரிதும் நல்லது. திறந்தவெளி கழிப்பிடத்தில் உட்காரும் ஈக்கள் நாம் உட்கொள்ளும் உணவு பொருட்களின் மீது உட்கார்வதால் காலரா போன்ற வியாதிகள் ஏற்படுவது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. கிராமப்புறங்களில் வசிப்பவர்களாக இருந்தால் கழிவு நீரை வீட்டின் பின்பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு திருப்பி அனுப்பலாம். செப்டிக் டேங்குகளில் தண்ணீர் பூமிக்குள் இறங்காதவாறு பார்த்து கொள்வது நலம். ஏனெனில் இந்த கழிவு நீரால் நிலத்தடி நீரின் தன்மை பாதிக்கப்படுவது ரொம்ப நிச்சயமாகும். நகரமைப்பு துப்புரவும் தொழிலாளர்கள் வராத பகுதி எனில் சேரும் குப்பைகளையும் கழிவு நீரையும் அதற்காக பள்ளம் தோண்டி அதில் சேகரித்து வண்டிகள் மூலம் அப்புறப்படுத்தி வயலுக்கு இயற்கை உரமாக இடலாம். குப்பைக்கு குப்பை சொன்ன கையோடு கழிவு நீரையும் தேங்காமல் கழித்தீர்களெனில் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம். நேர்களே, இவ்வளவு நேரமா கழிவு நீரை கழியுங்கள் என்ற தலைப்பில் சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேர்களே, இப்போது தண்ணீரில் ஏற்படும் அசுத்தங்களை பற்றி பேச வராங்க, அதை கேட்கலாமா?
தண்ணீரில் ஏற்படும் அசுத்தங்கள். மழை நீரில் காற்று மண்டலத்தில் உள்ள தூசி, கரியமில வாயு முதலியன கலப்பதால் அசுத்தமாகிறது. அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்கப்படும் நீரில் நுண்கிருமிகள், தாவரங்கள், பிற கழிவுகளால் நீரின் தன்மை கெட்டு துர்நாற்றம் வீசுவது உண்டு. ஆற்று நீரினால் தான் அதிக நோய்கள் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆற்றின் மேற்புறத்தில் வாழும் மக்கள் செய்யும் சுகாதார கேடுகள் காரணமாக ஆற்றின் கீழ்ப்புறத்தில் வாழும் மக்கள் சுகக்கேடு அடைகிறார்கள். ஆற்றில் கலக்கும் விவசாய ரசாயன கழிவுகள், சாக்கடை கழிவு, தொழிற்சாலை கழிவு நீர், மனிதர்கள் இறந்த உடல்கள், மழை பெய்து நிலத்தின் வழியாக பாய்ந்து பல அசுத்தங்களுடன் ஆற்றில் கலக்கும் நீர் போன்றவற்றால் ஆற்று நீரில் அதிகப்படியான தொற்று நோய்கள், கிருமிகள் இருக்கின்றனர். குளங்கள், ஏரிகள் உள்ள தண்ணீர் சேறு சகதி நிறைந்ததாகவும் பெரும்பாலும் கலங்களாகவும் இருக்கும். மக்கள் இதில் கால்நடைகளை குளிப்பாட்டுவார்கள், வாத்து மேய்ப்பார்கள், துணி துவைப்பார்கள். நீர்வாழ் உயிரினங்கள் இறந்து அவற்றின் உடல் அழுகி கிடக்கும். இவை போன்றவை பிற காரணங்களாலும் தொற்று நோய்கள் பரவுகின்றன. கிணற்று நீர் கடினத்தன்மையானது. அதே சமயம் மேலே குறிப்பிட்ட நீர்நிலைகளை விட சுத்தமானது. ஆனால் முறையாக பாதுகாக்கப்படாவிட்டால் இதில் ஏராளமான கழிவுகள் தேங்கி தண்ணீர் கெட்டுவிடும். இது தவிர சுமார் 50 அல்லது 60 அடி தள்ளிதான் கிணறு இருக்க வேண்டும். சாக்கடை, கக்கூஸ் மற்றும் வீட்டு கழிவு நீர் போன்றவை கலக்காமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லதாகும். இவை போன்ற அசுத்தமான தண்ணீரை அருந்தினால் காலரா, டைஃபாய்டு, இளம்பிள்ளை வாதம், சீதபேதி முதலிய நோய்கள் தோன்றுகின்றன. தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து பயன்படுத்தினால் நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகள் அழிந்துவிடும். இவை அனைத்துமே தண்ணீரில் ஏற்படும் அசுத்தங்களாகும்.
நேயர்களே, இவ்வளவு நேரமா தண்ணீரில் ஏற்படும் அசுத்தங்களை பற்றி கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்போது கழிவு நீரும் கொசுக்கடியும் அதனால் வரும் பிரச்சனைகளை பற்றி கேட்கலாமா?
கழிவு நீரும் கொசுக்கடியும். கழிவு நீர் எங்கெங்கு தேங்கி நிற்கின்றதவோ அங்கெல்லாம் கொசுக்கள் வாழ்கின்றன. இந்த கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாக வழிவகுப்பது நம்ம அறியாமல் செய்கின்ற செயல்தான். அதாவது கழிவு நீர் வெளியேற வசதி இல்லை அப்படின்றவங்க மற்றும் சில சமயம் அடைப்பின் காரணமாக கழிவு நீர் வெளியேறாமல் வீட்டின் அருகேயே வழிந்து வீதிக்கு வந்து விடுகிறது. இதனால் அங்கு கழிவு நீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. வீட்டின் முதல் மாடியிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் சில சமயம் பைப்பில் ஓட்டையோ அல்லது அடைத்து கொண்டோ அந்த கழிவு நீர் வழிந்து வீதியில் தேங்கி இருக்கும். இதனால் வீதியில் செல்வோர்களுக்கு மிக சிரமத்தை கொடுக்கின்றனர். இது பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கின்றனர். இதனால் வீட்டின் உரிமையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்தல் அவசியமாகும். சில பகுதிகளில் கழிவு நீர் வெளியேறாத நிலையில் இங்கும் அங்கும் வசிப்பவர்கள் வீட்டின் அருகேயே கழிவு நீரை தேக்கி வைத்திருப்பார்கள். அதனால் கொசு உற்பத்தியாகின்றனர். சிலர் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் தன் வீட்டின் முன்னாலேயே அல்லது பின்பகுதியிலேயே மாடுகளை வளர்ப்பார்கள். அதனால் உண்டாகும் கழிவு நீரை முறைப்படி வெளியேற்ற முடியாத சூழ்நிலையில் அங்கேயே தேங்கியும் தானத்தை கொட்டியும் வைப்பதனால் பெருமளவில் கொசுக்களை உற்பத்தி செய்யும் போது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. இதனால் அவருக்கும் மட்டும் கொசு நோயை பரப்புகிறது என்றும் நினைக்க வேண்டாம். அக்கம் பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு நோயை பரப்பிவிடுகிறது. கொசுக்களின் மூலம் மலேரியா என்னும் பயங்கர கொடிய நோய் பரவுவதுடன் யானைக்கால் நோயும் உண்டாகின்றன. கொசுக்களில் அனோப்லிஸ் என்ற வகையான நோய் கூட வருகின்றன. இவற்றில் அனோப்லிஸ் என்னும் கொசு மலேரியா என்னும் நோயை பரப்புகின்றன. இது போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களை வளரவிடாமல் ஒழிக்க வேண்டியது நமது கடமையாகும். சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்காத வகையில் கழிவு நீரை தேக்கி வைக்காமல் அதனை முறையோடு வெளியேற்ற நடவடிக்கையே மேற்கொண்டு உடல் நலத்தை காத்து கொள்ள வேண்டியதாகும்.
நேயர்களே, இவ்வளவு நேரமா கழிவு நீரும் கொசுக்கடியும் அதனால் வரும் பிரச்சனைகளை பற்றி கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்போது கழிவு நீரை பற்றி நம்ம சைலஜா அவர்கள் பேச வராங்க, அதை கேட்கலாமா?
கழிவு நீர் வாய்க்காலில் வீட்டு கழிவுப் பொருட்களை கொண்டு நிரப்புதல் கூடாது. ஏனென்றால் கொசு பரவுவது இது மிகவும் துரிதமாக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் வெளியேறும் கழிவு நீரை கழிவு குழி ஒன்றில் நிரப்புதல் கொசு தொல்லையை அறவே ஒழிக்கும் சாதனமாகும். கழிவு குழிகள் செங்கல் மற்றும் சிறு கற்களால் நிரப்பப்படல் வேண்டும். கொசுவின் ஆதிக்கம் சுற்றுச்சூழலின் நலிவு நிலையை நலமான சூழல் பாதிக்கப்படும் போது கழிவுப் பொருட்கள் நீருடன் தேங்கிவிடுகின்றன. இப்பகுதியில்தான் கொசுவின் சொர்க்க பூமிகள். மக்கள் வாழ உணவு தேவை. உணவுப் பொருட்களின் அதிகரிப்பும் உடனடி தேவை. நீரின்றி அமையாத உலகம் எனில் கழனியும் காடும் நீரை நாடுகின்றன. நீரை அளவோடு பயன்படுத்தி கழனிகளில் பின்பற்றப்படும் நவீன பாசன முறைகளால் கொசுக்களின் பரவலை தடுக்க முடியும். சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுகளின் நீர்த்தேங்கலை அப்பகுதியில் உள்ள பள்ளி சிறுவர்களின் உழைப்பை பயன்படுத்தி துப்புரவாக்கலாம். குடிநீர் நிலையங்களில் அசுத்தம் ஏற்படாமல் பாதுகாப்பதும் குடிநீர் நிலையங்களுக்கு அருகில் கழிப்பிடம் தொழிற்சாலைகள் அமைத்து மாசடைய செய்வதை தடுக்க வேண்டும். ஆரம்ப கல்வி நிலையிலேயே சுற்றுப்புற சூழல் அறிவை வளர்க்க வேண்டும். படிக்காத மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், நாடகங்கள், திரைப்படங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இந்த நூற்றாண்டிலே மனிதன் நல்லா வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தவிர்த்து அடுத்த தலைமுறையினரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வளர வேண்டும். இன்றைய மக்களுக்கு சாக்கடை நீரினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத போது வருங்கால சந்ததிகள் நிலை என்னவாகும் என்ற கவலை ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். நாமும் வாழ வேண்டும், மற்ற உயிரினங்களையும் வாழ வைக்க வேண்டும்.
நேர்களே, இப்போது கழிவு நீரை பற்றி நம்ம ஜெயாமா அவர்கள் பேச வராங்க, அதை கேட்கலாமா?
நாம் வாழும் இடங்களில் பொதுவாக கழிவுநீர் தேக்கம் அதிகமாக உள்ளதை பார்த்திருப்போம். குளம் குட்டைகளில் தேங்கும் நீர் அதிகமாக சுத்தமாக இருப்பதில்லை. அதனால் கொசுக்கள் அதிகமாகும், விஷக்கிருமிகளும் அதிகமாகவும் இருப்பதால் நாம் வாழும் இடங்களில் தண்ணீர் தேங்காமல் வைத்து கொள்ள வேண்டும். அசுத்தமான தண்ணீர் நிறைய இடங்களில் தேங்கி குட்டை குளமாக உள்ளதே. இதனால் மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். காய்ச்சல், டைபாய்டு போன்ற நோய்களில் பாதிக்கப்படுகிறார்கள். அஸ்தமான தேங்கிய தண்ணீர் விஷக்கிருமிகளை அதிகமாக பார்க்கிறோம். இதனால் அங்குள்ளவர்களுக்கு விடாமல் காய்ச்சல், இருமல், சளி எப்பொழுதுமே நோய் உறையாமல் இதற்கு காரணமாக தேங்கும் தண்ணீர் தான்.
நேர்களே, இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமா கழிவு நீரை பற்றி ஒரு நாடகமாகவும் கழிவு நீரின் மூலம் வரும் பிரச்சனைகள் கூறிய தகவல்களை கேட்டோமல்லவா? நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.